நாம தொடர்ச்சியாக தெய்வபக்தியான மனிதனை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். தெய்வபக்தியான மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கணும், பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே இருக்கணும், அப்படி தொடர்ச்சியாக நம்ம பார்த்து விசுவாசம் இருக்கணும் அவனுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். இது ரட்சிப்பினுடைய ஒரு அடையாளமாக கூட அதை நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவனா நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அநேக நேரங்களில் நீ கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அவநிலைக்கு ஒரு காரணம் வந்து நம்மளுடைய தெய்வபக்தியற்ற ஒரு வாழ்க்கையாக தான் காணப்படுகிறது. அநேக நேரில் தனிப்பட்ட முறையில் என்ன ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும், அன்னைக்கு சமூகத்தை பார்க்கும் பொழுதும் கூட, நம்ம தெய்வபக்தியாக நடக்கிறோமா என்பது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இப்போ தெய்வபக்தியான மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் தெய்வபக்தியான மனுஷன் தேவனை போல இருப்பான். தேவன் எப்படி பார்க்கிறாரோ அதே போலதான் அவனும் பார்ப்பான். வேதம் சொல்றது அவன் தெய்வீக சுவாபத்திற்கு பங்குள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ரெண்டு பேர் முதலாம் அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, ரெண்டு பேர் முதலாம் அதிகாரம் 4 வசனம் பார்க்கும் பொழுது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் ஏந்திய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி வந்து பார்க்கிறோம். அந்த திவ்ய வல்லமையானது நம்ம எப்ப அந்த வல்லமை நம்மளுக்குள்ள செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்க இது வேதம் சொல்லுது எபேசியர் 1 அதிகாரத்துல 13 வசனத்துல, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முத்தரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியான தேவன், அதாவது ஒரு பாவியான ஒரு மனுஷனுக்குள்ள வந்திருக்காரு. நல்லா கொஞ்சம் கிறிஸ்தவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது இந்த சென்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா வாழ முடியாது. இது இந்த புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கிறிஸ்தவன் சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து அருகதையும் இருக்காது. தெய்வீக சுவாபம் நமக்குள்ள கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் நம்ம ஏற்கனவே நான் பாவத்துல செத்துருந்தேன். அந்த பைபிள் நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது, நீங்க ரோமர் 1 அதிகாரத்துல படிக்கலாம், 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல படிக்கலாம், எபேசியர் 2 அதிகாரத்துல படிக்கலாம். இதெல்லாம் படிக்கிறப்பெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருது. வேறு தேவனற்றவர்களா இருந்தோம், மனசும் மாம்சமும் விரும்பனைகளை செய்து வந்தோம். இப்படிதான் சொல்லுது, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துருந்தோம், சுயத்துக்காக வாழ்ந்துட்டோம். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சுவிசேஷத்தை அனுப்பி சுவிசேஷத்தின் மூலமாக என்னை ரட்சிக்கிறார். ரட்சிக்கும் பொழுது எனக்கு என்ன செய்ய நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் தெய்வீக சுவாபத்துக்கு பங்குள்ளவனாக மாறுகிறேன். தேவ ஆவியானவர் எனக்குள் முத்திரை பண்ணுகிறார், என்னை ரட்சித்துட்டார். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து இழந்து போன ஒரு விஷயமாக இருக்கிறது. ரொம்ப பார்க்குறப்ப ரொம்ப பரிதாபகரமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படும். யாக்கோபுல நீங்க பார்க்கும் பொழுது 2 அதிகாரத்துல நாலாம் அதிகாரம் 5 வசனத்துல பார்க்கும் பொழுது, யாக்கோபு 4 அதிகாரம் 5 வசனம் பார்க்கும் பொழுது, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் அப்படின்னு சொல்றது. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் கொலோசையில திருப்பி சொல்ற பாருங்க, திருப்பி கொலோசையில் எடுத்து நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பரவாயில்ல. அது வந்து ரிப்பீட் பண்றது வந்து சில நேரத்துல வந்து ரொம்ப நல்லது. கொலோசியர் 1 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 27 வசனத்துல பின்பகுதியில பார்க்கும் பொழுது, 27 வசனம் பின்பு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதே இது பார்த்தீங்கன்னா கொலோசியர்ல நீங்க 3 அதிகாரத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, 3 வசனம், ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு ஒரு ஆழமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கடவுள் உனக்குள்ள வாசம் பண்ணுவார். கவனிக்கிறியா, கடவுள் உன்னை நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். கடவுள் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். எங்க இருக்கிறார்கள் இப்ப இந்த உணர்வு வந்தாதான் நம்ம வந்து பரிசுத்தமா வாழ முடியும். இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்னை ரட்சித்து என்ன எதிர்பார் பார்க்கிறாருன்னா, நான் அப்படியே கடவுளை பிரதிபலிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் கடவுளை நான் பிரதிபலிக்கணும். நான் இந்த உலகத்துல இருக்கிறப்ப நான் இயேசுவை பிரதிபலிக்கணும். தேவனை போல நான் பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தம் என்பது வந்து, பரிசுத்தம் அப்படிங்கிறது ஒரு தூய்மை, சுத்தம். அதைதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல இந்த வார்த்தையை வந்து என்ன சொல்றான், பாடாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எபிரேய வார்த்தை பாடாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, தூய்மை அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுதல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கடவுளை நீ என்ன செஞ்சிருக்காருன்னா, அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். என்ன சொல்ற, உளையான சேற்றிலிருந்து என்னை எடுத்தார், பாவ சேற்றிலிருந்து எடுத்தார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஹாகியோஸ் என்கிற கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. ஹாகியோஸ் அப்படின்னு சொல்லி அது மாரல் பியூரிட்டி அப்படிங்கிற ஒழுக்க தூய்மை அப்படிங்கிறது, ஒழுக்கத்துல தூய்மையா இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு தானே இன்னைக்கு பிரச்சனை, கிறிஸ்தவத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, முதல் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் பாவத்துல இருந்தேன், ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தாரு, பாவ மன்னிப்பை கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, எனக்குள்ள வாசம் பண்றாரு, எனக்குள்ள குடியிருக்கிறார் ஆண்டவர். இப்ப எனக்குள்ள குடியிருக்கப்ப எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, அவர் மீது ஒரு நம்பிக்கை வருது. அப்ப எனக்குள்ள குடியிருக்கிறப்ப அவர் எப்படி தூய்மையா இருக்கிறாரோ அதே போல நானும் தூய்மையா இருக்கணும், அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அதே போல நான் பரிசுத்தமா இருக்கணும். வேதம் அதுதான் மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாக சொல்லிக்கிட்டே இருக்கு, சுத்தம் பரிசுத்தம். அப்ப கடவுள் கடவுள் என்ன சொல்றாரா, வேதம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, ஒழுக்க தூய்மை அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப பொதுவா நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, தேவாலயம் பரிசுத்த தேவாலயம், ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் பரிசுத்தமானது. பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறது வந்து, பரிசுத்தம் அப்படிங்கிறது வந்து தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவனுக்காக ஒதுக்கப்பட்டது, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டது, இதைதான் வேதம் சொல்றது. இது ஏசாயாவினுடைய புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது, ஏசாயா 6:1-3 சொல்லும் பொழுது, 3வது வசனத்துல சேராபீன்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கட்டர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். நான் யாரு ஆராதிக்கிற, என்னுடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் பரிசுத்தமான ஒரு ஆண்டவர். லேவியர் ஆகமத்தினுடைய புஸ்தகம் 11:44-45 பார்க்கும் பொழுது, நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அப்படிங்கிறார். நான் பரிசுத்தமான தேவன், நான் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவள உள்ள கூப்பிடு, உள்ளவா உள்ளவா. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. என்று சொல்லிய போகக்கூடாது. இதைதான் மறுபடியும் பேதுருல சொல்றாரு. 1 Peter 1:15 சொல்லும் பொழுது சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்க. ஆண்டவருடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்தம் பரிசுத்தம், நான் பரிசுத்தமா இருக்கேன், ஆக நீங்க பரிசுத்தமா இருங்க. 1 Peter 1:5 பார்க்கும் பொழுது, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் அதாவது இருள் இல்லைங்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு காரியம் கூட. இந்த ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு, நம்ம வணங்குற ஆண்டவர் யாரு, அந்த ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தமான தேவன், அந்த ஆண்டவர் இடத்துல வந்து எப்படி தூய்மைதான் இருக்கும், அப்படி சுத்தமான இருக்கும். அப்ப அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், வேதம் சொல்றது 2 Timothy 6:16 சொல்றது, அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். எவ்வளவு ஏதாவது ஆராதனை அப்படின்னு சொன்னா, இந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும், ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு பரிசுத்தமான ஆண்டவர். அந்த கடவுளுடைய பரிசுத்தத்தை வந்து நம்ம எதோடையுமே ஒப்பிடவே முடியாது, எங்க எந்த இடத்துலயும். அதாவது வேதம் அப்படி அவருடைய பரிசுத்தம் சொல்லுது, அவர் பூரண பரிசுத்தர் சொல்லி சொல்லுது. பரிசுத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது, தேவனுடைய பரிசுத்தத்தை சொல்லும் பொழுது, அவர் முடிவற்ற நித்திய மாறாத பரிசுத்தர், முடிவற்ற நித்திய மாறாத பரிசுத்தர். இந்த இப்படிதான் ஆண்டவரை பார்க்க முடியும். எந்த குணாதிசயத்தையும் எடுத்தீங்கனாலும், முடிவற்ற நித்திய மாறாத அன்பு, முடிவற்ற நித்திய மாறாத இருத்தல், முடிவற்ற நித்திய மாறாத நன்மை, இப்படிதான் சொல்லுவோம். இப்ப தேவனுடைய தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, முடிவற்ற நித்திய மாறாத பரிசுத்தமான ஒரு தேவன். அந்த இடத்துல வந்திருக்கீங்க, இந்த சென்ஸ் உங்களுக்குள்ள வரணுங்க, அப்பதான் அந்த கடவுள் பயம் இருக்கும். நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, முரண்படுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பரிசுத்தமான ஒரு ஆராதனையும் இருக்காது. அங்க ஒரு கேலி இருக்கும், அங்க கூத்து இருக்கும், அங்க ஒரு அசிங்கம் இருக்கும், காலையில ஒரு மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கேள்விப்பட்டப்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இங்க சவுத் சைட்ல சேர்ச்சில், ஒரு கிறிஸ்டியன் சர்ச் தான், அந்த சேர்ச்சில் என்ன செஞ்சிருக்காங்க, காலையிலாம் பிரசங்கம், சாயங்காலம் வந்து கச்சேரி.
என்னங்க கச்சேரி, எங்க நிறுத்திச்சு இந்த கச்சேரி? அது புறஜாதி வழக்கம். அவன் சாமி கும்பிட்டு சாயங்காலம் குத்தாட்டம் போடுவான். அங்க பரிசுத்தம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. இன்னைக்கு இதே பழக்கம் இன்னைக்கு திருச்சபையில், ஏன்னா அது கிறிஸ்தவ பாடல்கள் பாடுறாங்க. அதுக்கு போய் கச்சேரி எல்லாம் சொல்றது, கடவுளை எப்படி ஆராதிக்கணுங்கிற அந்த சிந்தனை கூட இல்லையே. எவ்வளவு பரிசுத்தமான தேவன், எவ்வளவு மகிமையான ஒரு தேவன். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்தம் அப்படிங்கிறது, என்னுடைய பரிசுத்தம் பூரணமான பரிசுத்தம். பரிசுத்தம் வேதத்துல கட்டளையிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் பரிசுத்தம். தேவன் பரிசுத்தத்தை விரும்புகின்றார். முழு வேதமும் பரிசுத்தத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. நியாயப்பிரமாணம் முழுவதும், சுவிசேஷங்கள் முழுவதும், தீர்க்க தரிசனங்கள் முழுவதும், சங்கீதங்கள் முழுவதும், சரித்திர புஸ்தகங்கள் முழுவதும், நிருபங்கள் முழுவதும் தேவனுடைய பரிசுத்தத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். தேவன் பரிசுத்த, தேவன் பரிசுத்த, தேவன் பரிசுத்த. இந்த பரிசுத்தமான தேவன் நாம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தேவனை குறித்து நீங்க பார்க்கும்பொழுது இன்னும் ஆழமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய குணாதிசயம் பரிசுத்தம், ஆண்டவர் பரிசுத்த, அந்த ஆண்டவருடைய குணாதிசயம் பரிசுத்தம். அந்த வேதம் முழுசும் அந்த பரிசுத்தத்தை குறித்து சொல்லுது. பரிசுத்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 145:17 சொல்றது, கர்த்தர் தனது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். கடவுள் எப்படி இருக்கிறாரா? தேவனுடைய பரிசுத்தம் அவருடைய கிரியைகளில் வெளிப்படுகின்றதாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் அவருடைய கிரியைகளில் எல்லாம் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. ஆதியாகமம் 1:31 பார்க்கும்பொழுது படைப்பில் அனைத்து படைப்பும் நல்லது என்று கண்டார். படைச்சதுல வந்து எந்த விதமான ஒரு குறையும் ஒன்னு ஒரு சிங்கிளா அதை எல்லாத்தையும் படைக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சிட்டு அதை பார்க்கிறார். அதுல ஒரு ஒண்ணுமே ஒண்ணு தவறுதே கிடையாது. பெர்ஃபெக்ட் ஆண்டவர் படைச்ச. பிரசங்கியில சொல்றாரு, 7:29 சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இதோ தேவனை மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். கடவுள் மனுஷனை படைக்கிறப்ப கூட செம்மையானவனா உண்டாக்கினான்னு சொல்லி பார்க்கணும். யூதா 6 பார்க்கும் பொழுது ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள், தூதர்களையும் பரிசுத்தத்துல தான் படைச்சார்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப கடவுள் பரிசுத்தர், அவருடைய கிரியை பரிசுத்தமானது. அடுத்தது பார்க்கணும், அவருடைய நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, அவருடைய சட்டம் பரிசுத்தமானது. ரோமர்கள் 7:12 பார்க்கும் பொழுது கற்பனை பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 19:9 அதுதான் சொல்லுது, கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் பரிசுத்தம் தூய்மையானது என்று நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய பரிசுத்தம் கடைசியா நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா சிலுவையில பார்க்கலாம். கடவுள் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிலுவையில தேவாதி தேவன் மனுஷன் முழு மனுக்குலமும், இப்ப திருவந்தில பாக்கிறோம், முழு மனுக்குலமும் பாவம் செஞ்சு கெட்டு போன பொழுது தனது ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அந்த மகா பரிசுத்தமான தேவன், நல்ல கவனிங்க, மகா பரிசுத்தமான தேவன். அந்த தேவனை குறிச்சு நீங்க பாக்குறப்பெல்லாம் நீங்க எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அது அந்த இப்ப காலையில ஜூடு சொன்னதுல தேவன் நித்தியமானவர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நித்தியமானவர்னா கடவுளுக்கு ஆரம்பமே கிடையாது, கடவுளுக்கு முடிவே கிடையவே கிடையாது. கடவுளுக்கு ஆரம்பமும் முடிவுமே கிடையவே கிடையாது. அவர் எப்பொழுதும் இருக்கார், எப்பெல்லாம் இருக்க எப்பொழுதுமே இருக்கிறார். இப்போ காலத்துக்கு முன்னதாக இருக்கிற தேவன், காலத்துக்கு முந்தைய தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், டைம் லிமிட்டுக்குள்ள வர்றார். படைப்பு தான் டைம், படைச்சப்ப தான் காலமே உருவாகுது. அந்த படைப்பு உள்ளுக்குள்ள தேவன் வந்து தன்னை படைப்புக்கு உட்படுத்துகிறார். கடவுள் கவனிச்சுக்கலாம், படைப்புக்கு தன்னை உட்படுத்துகிறார். அவர் படைப்பாக மாறுகிறார். அவர் படைப்பாக பரிசுத்த தேவன் அந்த படைப்பாக உள்ளுக்குள்ள வந்து உங்களுடைய என்னுடைய பாவங்களை எல்லாம் செலுவையில் சொன்னார். அந்த தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தினார். அந்த நியாயப்பிரமாணம் பரிசுத்தமான, அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக தனது குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கிறார். சிலுவையிலே எப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவன் அந்த, அதனாலதான் அந்த சவுண்ட் அங்கேருந்து வர்றது பாத்தீங்களா, என் தேவனே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிறார். அந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற அந்த மொழி தான் நம்முடைய மன்னித்து. அந்த சிலுவையில அந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் தொழுது கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனால நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் தனது சுவிசேஷத்தை அனுப்புகிறார். நல்லா கவனிச்சுங்க, சுவிசேஷம் எல்லாருக்கெல்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. சுவிசேஷம் கடவுள் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு மாத்திரமே சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. கடவுள் சுவிசேஷத்தை சொல்லி தனது ஜனங்களை ரட்சிக்கிறார், தனது பிள்ளைகளை ரட்சிக்கிறார். அந்த சுவிசேஷம், அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியான தேவன் அவருடைய இருதயத்துல பேசி அவர்களுக்கு கிறிஸ்துவ காமிச்சு அவர்களுக்காக வாசம் பண்ணுகிறார். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில விசுவாசியா இருந்தா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிருக்கணும், உன்னுடைய இருதயத்துல அந்த பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்புறம் அப்படி பரிசுத்த தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது நீ எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஒன்னு யோவான் 2 29 வசனத்தை எடுத்துக்க. 1 யோவான் 2 வசனத்துல பார்க்கும் பொழுது அவங்க சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கிறான் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கிறான். உன்னத்தை சொல்ல, அதாவது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் பிறந்த மனுஷன் கடவுள் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நானும் நீதி உள்ளவனா நான் வாழணும். கடவுள் இப்படிதான் இருக்கிறார், கடவுளுடைய பிரதிபலிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, கடவுள் எனக்குள்ள வாசம் பண்றாருனா, கடவுள் எனக்குள்ள இருந்தால்தான் நான் இப்படி வாழ முடியும். நிறைய நேரத்தில் நம்ம கேள்வி கேட்கிறோம், ஏனால வாழ முடியல, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியாங்கிறத கொஸ்டின் அங்க, ஏனால வாழ முடியல, ஏனால இருக்க முடியல. இந்த பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த பண்புகள் எனக்குள்ள இருந்து வெளியே வரணும். பரிசுத்த தேவனினுடைய பரிசுத்த பண்புகள் வரல அப்படின்னு சொன்னா எனக்குள்ள அந்த ஆவியானவர் இல்லை. எனக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்தாதான் அந்த பரிசுத்த பண்புகள் எனக்குள்ளாக வெளிவரும். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் யோசிச்சு பாருங்க, என்னுடைய பாவத்துக்கெல்லாம் காரணம் வந்து கடவுளை அறிதல்ல குறைவு, கடவுளை அறிதல்ல புரிதல் இல்லை, கடவுள் வேதம் வாசிக்கிறதுல ஜெபிக்கிறது இல்லை, நான் கடவுள் எப்படிப்பட்டவருங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை. கடவுளெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி புறமதஸ்தான் கடவுளை பார்க்கறானோ, இப்போ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கே எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வர்றது எப்படின்னா, புறமதஸ்தான் அவன் வெள்ளிக்கிழமை போவான், செவ்வாய்க்கிழமை போவான், இல்லாட்டி வெள்ளிக்கிழமை போவான், அது போல நான் மாசம் 1 தேதி ஆனா வந்துடணும் காலையில, இப்படியா சிந்தனை இது? நான் யாரை ஆராதிக்க வரேன், நான் என்னுடைய தேவன் யார்? அந்த சிந்தனை உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ அப்படியே உன்னுடைய இருதயம் வந்து பொங்கணும். வேற வேலைலாம் செய்யவே முடியாது. வேற வேலை செய்யறோம்னா அது அவனுடைய கேள்வி, ரட்சிப்பே கேள்விக்குறிதான். வேற வேலை எப்படி சிந்திக்க முடியும் பரிசுத்த தேவன் நினைக்கிறப்ப? வேற வேலை எப்படி நீ சிந்திக்கிறேன்னு கேட்கிறேன் நான். நீ ரட்சித்தது எதுக்கு? நீ ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? ஒன்னத்தை சொல்ல நினைக்க, 4:3 சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த நோக்கம், இந்த காடோடைய, தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்னன்னா, ரட்சித்த ஒரு மனிதன் என்ன செய்யப்படணும்னா, பரிசுத்தமாக வேண்டும். அதுதான் கடவுளுடைய சித்தம். கடவுளுடைய விருப்பம் என்னன்னா, நான் பரிசுத்தமாகணும். வேற விருப்பம்லாம் கிடையாது. நம்மளுக்கு விருப்பம்லாம் என்னது? நான் நினைக்கிறது கிடைக்கணும், நான் நினைக்கிறது எனக்கு நான் அடையணும், நான் கஷ்டப்படுறேன் என் பிரச்சனை தீரணும், எனக்கு வியாதியா இருக்கேன் என் வியாதி தீரணும். இது இல்லை. கடவுளுடைய விருப்பங்கிறது நீங்களும் நானும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கு. யோவான் 8:11 வசனத்தில் நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அந்த விபச்சாரஸ்திரிய கையுமையும் அப்பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்கன்னா, கல்லறியில போட்டுட்டு போயிடுறாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னை யாரும் கல்லறியிலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நானும் உன்னை கல்லறியில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடல. ஆண்டவர் சொல்றாரு, போ, என்ன செய்யாத, இனி பாவம் செய்யாத. எதுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்க? இனிமேட்டுக்கு பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான். இப்படி தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா நான் கிறிஸ்தவனை எப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்தவன் பாவம் செய்யலாமா? கிறிஸ்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டாரு. ஆனா கிறிஸ்தவன் பாவம் செய்யலாமா? செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய முடியாது. எப்படி எனக்குள்ள ஆண்டவர், அந்த உணர்வு எனக்குள்ள, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறப்ப எப்படிங்க எனக்குள்ள பகை, வெறுப்பு, கசப்பு, பாவம், எனக்குள்ள இச்சை, இதெல்லாம் எப்படி எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்? அவர் இருக்கிறாருங்கிற அந்த சிந்தனை இருக்கும் பொழுது அதெல்லாம் கஷ்டம். அதனால நான் சொல்றேன், 2 தீமோத்தேயு 3:16 பார்க்கும் பொழுது கவனிச்சு பாத்தீங்கன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளது. வேதம் எதுக்கா? அவர் சொல்றாரு, உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தலுக்கு. வேற எதுக்கும் வேதம்லாம் கிடையாது. வேதத்தை நீ வேற எதுக்காக நீ யோசிக்காத. வேதம் ஆசீர்வாதமானது. வேதத்தை படிச்சா அவனுக்கு காசு வரும், வேதத்தை படிச்சா கார் வாங்கலாம், வேதத்தை படிச்சா பணக்காரன் ஆகிடலாம். எந்த பைத்தியக்காரன் சொல்லுவான்? ஆண்டவருடைய சித்தம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப அந்த வேதம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு வந்து கொள்கைகள், உபதேசத்தை கொடுக்க, கடிந்து கொள்றது, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தல். அப்ப மீட்பினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதினுடைய நோக்கம், பாவ மன்னிப்பை பெற்றதினுடைய நோக்கம் பரிசுத்தம். தேவன் சிலுவையில மறித்தது, நான் நீதிமான்களாகும்படியாக என்னை மறித்திருக்கிறார், நான் நீதிமானாகும்படியாக மறிச்சிருக்கிறார். ஆக நீதிமானாக்கப்பட்ட மனிதர்கள் பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். நீதிமானாக்கப்பட்ட மனிதர்கள் நீதியை செய்ய வேண்டும். கிறிஸ்தவம் என்பது பிரச்சனையற்ற வாழ்வு அல்ல. கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கையில, விசுவாசியினுடைய வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் உண்டு. இதை புரிஞ்சுக்கணும். அது இதோ வழியற்ற வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, அதெல்லாம் இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுனா பரிசுத்தமா. ஆக தேவனுடைய மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, தேவன் தான் இருப்பது போல, அவர் பரிசுத்தராய் இருப்பது போல அவனும் பரிசுத்தராய் இருப்பான். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க, பரிசுத்தமா இருக்கிறவங்க எப்படிங்க பரிசுத்தமா இருக்க முடியும், எப்படி பரிசுத்தமா மாற முடியும்? இப்ப இது பாக்குறப்ப ஒரு நல்ல பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆதியாகமத்துல 12 அதிகாரத்திலிருந்து 24 அதிகாரம் வரைக்கும் முடிஞ்ச மத்தியானம் உட்காந்து வாசிங்க. நான் வாசிக்கிறப்ப ஒரு மனுஷனை தேவன் அழைக்கிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை அழைச்சி எப்படி எப்படிலாம் ஆண்டவர் செயல்படுறார், எப்படி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் பரிசுத்தமாகுதல கட்டளை இடுகிறார், எப்படி எல்லாம் செயல்படுகிறார் அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில முத முத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம தேவன் ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து அழைக்கிறார். அவன் அங்கிருந்து வர்றான். அங்கிருந்து வர்றப்ப அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு 75 வயசு சரியா, 24 அதிகாரம் வரைக்கும் 12 அதிகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷ சரித்திரத்தை சொல்றது. இந்த 25 வருஷ சரித்திரத்துல 25 வருஷமா அவனுடைய வாழ்க்கையில குழந்தை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஊர் என்கிற கழுதைய பட்டத்தில் அவன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு குறை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில குறை என்பது என்னன்னா குழந்தை இல்லை. ஆனா ஆதியாகமம் 12:3 என்ன சொல்றாருன்னா, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய புத்திரன் தான் அந்த உலகத்துல பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்த போற, உன்னுடைய சந்ததியில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்த போற. இதான் அடிப்படையான வாக்கு தத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா 25 ஆண்டுகள் சும்மா சாதாரணமான ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒரு நம்ம வாழ்க்கையில கேரி ஆகும், அதாவது தாமதப்படுகின்றத வந்து நம்மளால எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம நினைக்கிறப்ப உடனே நடந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும், ஆனா நான் நினைக்கிறது உடனே நடக்கவே நடக்காது. அதுக்கு காலதாமசம் ஆகிட்டே இருக்கும், லேட் ஆகிட்டே இருக்கும். இப்ப லேட் ஆக ஆக கடவுள் மேல நம்பிக்கை எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன கடவுள் இருக்கிறாரா, நான் எவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா, ஏன் ஆண்டவர் கேட்க மாட்டேறாரு, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு தோல்வி, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். மனுஷனுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அது மாத்திரம் இல்ல, அவன் அங்கேயிருந்து அழைச்சிட்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை அழைச்சிட்டு வந்து ஒரு சாதாரண மனுஷனாக அழைச்சிட்டு வந்து 12 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவன் பாதுகாப்புக்காக பயப்படுறான், பஞ்சம் வந்துருச்சு பயந்துட்டான், பஞ்சம் வந்து பயந்து எகிப்து தேசத்துக்கு ஓடி போறான். அங்க ஓடி போறப்ப சொல்றான், எகிப்தின் ராஜா என்னை கொண்டு போட்டுருவான், ஒன் நிமித்தமா என்னை கொண்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி அங்க பயப்படுறான். அவனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை. அவர் தான் அழைச்சாரு. அவனுடைய வாழ்க்கையில குழந்த ஒரு பக்கம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில வெளியூருக்கு வந்துட்டான், வெளியூர்ல வந்து தனியா இருக்கிறான். தனியா இருக்கிறப்ப அவன் வாழ்க்கையில ஒரு பயம், ஐயோ நான் இந்த ஊர்ல இருக்கேனே, என்னை என் பொண்டாட்டி நிமிஷமா, என் மனைவி நிமித்தமா என்னை கொன்றுவானே அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பற்ற பயம். அது மாத்திரம் இல்ல, மனைவியினுடைய அழுத்தத்தினால மனைவி ப்ரெஷர் பண்றான், அதிகமா ப்ரெஷர் பண்றான், மனைவி பேச்சை கேட்டான், மனைவி பேச்சை கேட்டு ஆகாரிடத்துல ஒரு பிள்ளைய பெற்றுட்டான், ஆகாரிடத்துல ஒரு பிள்ளைய பெற்றுட்டான். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடவுள் எப்படி இடைபடுகிறார் என்று. அடுத்தது ஆபிரகாம் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு திட நம்பிக்கை உள்ள, திட கொள்கை உள்ள ஒரு மனுஷன் கிடையாது. அவன் பொறுப்புகள்ல குறைவுள்ள மனுஷன். தேவன் ஞானம் அவனை என்ன செய்து அப்படின்னு சொன்னா, கானானில் இருந்து அழைத்து வந்து உடன்படிக்கை மகனாக அவனை மாற்றியது. அவன் ஈசாக்கு தகப்பனாக மாறினான், புதிய மனுஷனாக மாறினான். ஆபிரகாம் தேவ பிரசன்னத்துல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் வாழ்நாள் முழுவதும் கடவுளை, கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த உபத்திரவத்தின் ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வர்றாரு. உனக்கு கானான் தேசத்தை தருவேன்னு சொல்றாரு, கானான் தேசம் கொடுக்கவே இல்லை. அங்க போன வெறும் கடற மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கான், சாகரத்துக்கு இடம் மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கான். கானான் தேசத்தை சுதந்திரிப்ப அப்படின்னு சொல்றாரு, இல்ல அங்க பஞ்சம் வந்துருச்சு பயந்துட்டான், ஓடி போறான். அங்க ஓடி போனா அங்கேயும் பாதுகாப்பு இல்லை, அங்கேயும் பயப்படுறான். குழந்தை இல்ல, ஐயோ குழந்தை இல்லைன்னு சொல்லி மனைவி பேச்சை கேட்டு இன்னொரு தீர்த்தத்துல இந்த பிள்ளைய பெற்றுறான். அவன் இவனை வெறுப்பேத்துறா, இவளை வெறுப்பேத்துறான், அவளை துரத்தி விடுறான். வாழ்க்கை எப்படி எல்லாம் போகுது பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது வெறும் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. கேட்டிருக்கீங்களா நினைக்காது, ஏன் என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை? இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்கு, இங்க ஒவ்வொருவருக்கும் பிரச்சனையோட காணம் போடுறோம் ஏதோ ஒரு வகையில. ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை? உன் வாழ்க்கையில வியாதி இருக்கு, குடும்பத்துல கஷ்டம் இருக்கு, பலவிதமான இக்கட்டுகள், பிரச்சனைகள், சூழல்கள், பல விதமான நெருக்கங்கள், இப்படி இப்படிலாம் நீ கடந்து போயிட்டு இருக்கிற. ஏன் 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 அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம்தான், அவர் பரிசுத்தர், ஆகையால் நானும் பரிசுத்தனா இருக்கணும். ஆக தேவனுடைய சித்தம் நான் பரிசுத்தமாக வேண்டும் என்பது என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற பாவங்களின் நிமித்தமாக தேவன் என்னுடைய பாவத்தினால என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவத்தை விடணுங்கிறதுக்காக அநேக பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சமூகத்துல அநேக பிரச்சனைகள் கூட கடவுள் என்னை நடத்துற. அப்ப எனக்கு புரிதல் என்னன்னா, நான் பிரச்சனையை பார்க்கறேன், நான் கடவுளை பார்க்கல, பிரச்சனையை பார்க்கறேன், நான் என்னைய பார்க்கல, நான் பிரச்சனையை பார்க்கறேன் என்னுடைய ஆழமான உள் உணர்வுகள் மூலமாக. நான் என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்னை அழைத்த நோக்கம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ளாமல் வாழ்வது என்னுடைய விளை. என்னுடைய வாழ்க்கையில புரிதல் இல்லை, நான் எதுக்கு ரட்சிக்கப்பட்டேங்கிற அந்த சிந்தனையே இல்லை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டா பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, பரலோகம் போயிடலாம், இவ்வளவுதான் நம்ம நினைக்கிறோம். பரலோகம் போறதுக்கு முன்னால பரிசுத்தமாகாம தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாம தேவனை ஒருவனும் பார்க்கவும் முடியாது. பரிசுத்தமாகுதலுக்கு உன் வாழ்க்கையில வியாதியே, உன் வாழ்க்கையில பிரச்சனையே, நீ பரிசுத்தமாகுவதற்காக தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே அனுமதிக்கிறார். உட்கார்ந்து யோசி, உட்கார்ந்து யோசிச்சுப்பார், உன்னுடைய பாவநிலையை யோசிச்சுப்பார், பிரச்சனையே பார்க்காத. காரணம் என்ன, ரூட் என்ன, ஏன் இப்படி ஆண்டவர் செயல்படணும், ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது, என் வாழ்க்கையில உபத்திரவங்கள், தாங்க முடியாத பிரச்சனைகள், வியாதிகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு கேளு. ஆண்டவர் சொல்வாரு, நீ பரிசுத்தமாக வேண்டும். The goal, ஒரு தேவ பக்தியான மனுஷன், கடவுள் ரட்சித்த ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில தேவ சிந்தனை என்னன்னா, நான் பரிசுத்தமாக வேண்டும், நான் பரிசுத்தமானாதான் நான் கடவுளை தரிசிக்க முடியும், நான் கடவுளை பார்க்க முடியும், நான் கடவுளை பார்க்கணும்னா, நான் மறிச்சு நான் கடவுளை பார்க்கணும்னா என் வாழ்க்கையில தூய்மை காணப்பட வேணும். என் தூய்மை காணப்படணும்னா வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற காரியங்கள்ல எனக்கு புரிதல் வேணும். ஏன் உன் வாழ்க்கையில எனக்கு இல்ல பிரச்சனைனா, உன் வாழ்க்கையில புரிதல் இல்ல, உன் வாழ்க்கையில தேவன் அழைத்த நோக்கத்தை புரியல. தேவன் உன்னை எதுக்கு அழைச்சார்னா, நீ பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக அழைச்சிருக்க. நீ ஜெபம் பண்ண சொல்றதெல்லாம் காரணம் என்னன்னா, என் பிரச்சனை தீரணும்னு. உன் பிரச்சனைக்கு காரணம் என்னங்கறத நீ பார்க்கவே பார்க்கல இது வரைக்கும். உன் பிரச்சனைக்கு காரணம் வாழ்க்கையில தூய்மை இல்லை, அதான் பிரச்சனை. ஆண்டவருடைய விருப்பமே என்ன தெரியுமா, நான் பரிசுத்தமா. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா, நான் வாழ்நாள் முழுசும் அவரை சார்ந்து வாழணும். அவர்தான் என் வாழ்க்கையினுடைய இரட்சகராக இருக்கும். அவரை நோக்கி தான் நான் வாழணும். அவர் தான் என்னை வழி நடத்துகிறவர், அவர் தான் என்னுடைய பாதுகாவலர், அவர் தான் எனக்கு வெகுமதி கொடுக்கிறவர், நான் அவரை சார்ந்து வாழணும். இதுதான் மிகப்பெரிய பாடம். என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஞானம் எப்படி செயல்படுகின்றது? ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 15 அதிகாரத்தை எடுத்துங்க. சொல்ற 15 முதலாம் வசனம் பாத்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாது. அவர், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றார், ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்ச உடனே பயப்படாத, அந்த சாலிட் வேர்டு பாருங்க. அவர் அந்த இக்கட்டு என்ன அப்படின்னு சொன்னா, 14 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் எதிர்த்துட்டான், லோத்தை காப்பாத்திட்டு வந்துட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு என்னமா இருக்கிறேன், கேடகமா இருக்கிறேன், மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. 17 முதலாம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு அப்படிங்கிறார். அப்ப ஆக ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈடுபடுகிறார், இடைபடுகிறார் அப்படின்னா, எதுக்கு இடைபடுகிறார் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில அவன் பலவீனமானவன், அவனுடைய வாழ்க்கையில குறைவுள்ளவன், அவன் வாழ்க்கையில பயம் உள்ளவன், அவன் வாழ்க்கையில தோல்வி உள்ளவன், அவன் வாழ்க்கையில விழுந்து போகக்கூடியவன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய, நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் கடவுள் இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலும் அவனோட கூட வந்துகிட்டே இருக்கிறாரு, அவனுக்கு அந்த புரிதலை கொடுக்குறாரு. நம்ம வந்து பிரச்சனையை வந்து வித்தியாசமா பார்த்துட்டு வரோம். பிரச்சனையை கடவுள் பார்க்குற மாதிரி பார்க்க பழகணும். கடவுள் பார்க்குற மாதிரி பார்க்கணும், நீங்கள் வேதத்தை பார்க்கணும். வேதத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக படிக்கணும். இப்போ ஆபிரகாம படிக்கிறப்ப ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி இடைப்படுகிறார், ஆபிரகாமை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி அவன் கடவுளை சார்ந்து வாழணும், இந்த உலகத்தின் முடிவு புரியும் அவன் எப்படி கடவுளோடு வாழணும், நெருக்கமாக வாழணும், கடவுளை விட்டுடவே கூடாது. இப்போ கடவுளை என்ன வாழ்க்கையில் பிரச்சனை வந்து நீங்கள் நல்லா யோசிப்பாரு. உன் பிரச்சனைனால தான் நீ நல்லா ஜெபமே பண்ணிட்டு இருக்க தெரியுமா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் சொல்லுவேன் ஆமாம். என் பிரச்சனை தான் நீ கடவுள்கிட்ட கூட்டிட்டு போகுது. எனக்கு பிரச்சனை இல்லைனா நான் சுகபாகமா வாழ்றேன், என் பிரச்சனை இல்லைனா நான் பாவம் செய்யறேன், என் பிரச்சனை இல்லைன்னா கடவுள் வேணாங்கிறேன். பிரச்சனை இல்லை தாங்க கடவுளை கண்டுகொள்ள முடியும். வியாதி தாங்க கடவுளை கற்றுக் கொடுக்கும், பிரச்சனை தாங்க கடவுளை கற்றுக் கொடுக்கும். கடவுள்கிட்ட வர்றதை விட்டுட்டு ஓடி ஓடி போயிட்டு இருந்தா பிடிச்சி இழுத்துருவாரு, சத்தி இழுத்துட்டு தான் வருவாரு. நீ போப்பா, அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கற்றுக் கொடுப்பார். உனக்கு வாழ்க்கையில தேவன் அனுமதித்து இருக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் அனுமதித்து இருக்கிறார். உன் வாழ்க்கையில உனக்கு கஷ்டங்களையும் பாடுகளையும் தேவன் உனக்கு அனுமதித்து இருக்கிறார். நீ பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக, நீ பரிசுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. இப்ப தாவீது சொல்றது போல சொல்றான், ஆபிரகாம் சொல்றான், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை. இதுதான் ஆபிரகாமோட வாழ்க்கை. பரலோகத்தில் யார் இருக்கா, பூலோகத்தில் யார் இருக்கா, உண்மை இல்லாம நாங்கள் என்னங்க வாழ முடியும்? அநேக நேரங்களில் நம்மளா வாழ பார்க்குறோம், நானா வாழ்ந்துடுறேன், நானா பார்த்துடுறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்ல உன்னால வாழ முடியாது. இது பொல்லாத உலகம், இது பாவ உலகம், பிரச்சனை நிறைஞ்ச உலகம். உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் பாவம், உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் பாவம், எல்லா பாவமும் சுத்திட்டு நிக்கிது. எதுக்குள்ள நீ வாழ முடியும்? ஆனா வாழ முடியுமா? ஆனா வாழ முடியாது, எனக்கு உதவி தேவை. இந்த வேதம் தேவை, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்து தேவை. இந்த வேதமும் கிறிஸ்துவும் இல்லாம என்னால வாழ முடியாது. அநேக நேரங்களில் முடியும் முயற்சிகள், முடிய சிந்தனைகள் எல்லாம் உன்னெல்லாம் அப்படி ஆண்டு சுக்குன்னு ஆக்கிடுவாரு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, நீ உன்னால வாழ முடியும்னு நினைச்சுனா உன்னை உடச்சுக்கிட்டே தான் வருவார். ஒளிய உன்னை ஆண்டு விடவே மாட்டேன். உன்னை அழைத்த தேவன் உன்னை உடச்சுக்கிட்டே இருப்பார், உன்னை உடச்சுக்கிட்டே இருப்பார், உடச்சுக்கிட்டே இருப்பார், உன்னை சுக்கு நூறாக்கிக்கிட்டே இருப்பார். உன் மேல இருக்கிற உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு கடவுள் மீது உள்ள நம்பிக்கைக்குள்ளாக நீ சார்ந்து வர்ற வரைக்கும் உன்னை விடமாட்டார், உன்னை நொறுக்குவார். அது 90 வயசானாலும் சரி, 75 வயசானாலும் சரி, 90 வயசானாலும் சரி, 100 வயசானாலும் சரி, நொறுக்காம விடமாட்டார். அந்த 25 இயர்ஸ் ஆஃப் சாங்க்டிபிகேஷன் எப்படி நடந்திருக்கு மட்டும் பாருங்க, சும்மாலாம் கிடையாது. அது ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் சுய புத்தியை சார்ந்து சார்ந்து போறப்பெல்லாம் அவனை சுயத்தை சார விடாம கடவுளை சார்ந்து கொள்ளும் முடியாக பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வாழ்க்கையில ஆணித்தரமாக அவனோட வாழ்க்கையில இடைபடுகிறார். நீ ஒரு விசுவாசினா அவனுடைய வாழ்க்கையில கடவுள் இடைபடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ விசுவாசினா வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் நீ தேவனுடைய சித்தத்தை செய்யணும். தேவனுடைய சித்தம் என்னன்னா நீ பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி இந்த 12-24 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவன் தேவ அழைப்பை பெற்றான், வீட்டை விட்டு வெளியேறினான், அவனுக்கு அந்நிய தேசத்துல ஆண்டவர் குடியேற்றினார். அவனுக்கு அங்கு கல்லறை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நல்லா யோசிப்பாரு. 12 அதிகாரத்தை நீ வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா யாருனே தெரியாத ஒரு ஊர்ல போய் நான் இருக்கணும்னா இப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்ப கடவுளுடைய அழைப்புக்கு இணங்குதல் அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் செய்கிறார். அந்த பரிசுத்தமாகுதல் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கிறான், தான் உறவுகள் எல்லாம் விடுறான், தேசத்தை விடுறான், ஜனங்களை விடுறான், எல்லாத்தையும் விடுறான், விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. என்ன நம்பிக்கை? இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா என்ன நம்பிக்கை? ஒரே ஒரு நம்பிக்கை தான், உண்மை இல்லாமல் வேற விருப்பம் எனக்கு இல்லைன்னு நீங்க சொல்லிதான் நீ ஆகணும், வேற வழியே கிடையாது. நீ தான் ஆண்டவரே, என சுத்தியிலும் இருக்கிறவன்லாம் காணா, நீ என்னன்னாலும் செய்வான், ஆனா ஆண்டவர் நீ இருக்குது முதல் விஷயம். அடுத்தது அதே 13 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்த லோத்தோட பிரச்சனை, பிரித்து எடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வாழ்க்கையில இடைபடுகிறார் ஆண்டவர். அங்க என்ன இடைபடுகிறார்? லோத்தோட சண்டை. அங்க லோத்து வேற யாருமே கிடையாது, மிக நெருக்கமான உறவு, சண்டை வந்துருச்சு. விட்டு கொடுக்கிறான், விட்டு கொடுக்கிறான், நீ அப்படி போனா நான் இப்படி போறேன். ஆண்டவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். விட்டு கொடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த மீட்பினுடைய திட்டத்துல உரிமை கோராத அப்படிங்கிறார். என்னை சார்ந்துக்கோ, எதையும் உரிமை கோராத, நான் பார்த்துக்கிறேன். அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, லோத்தை பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லோத்துக்கு ஊரு கிடையாது, லோத்தோட ராஜா கிடையாது, லோத்தோட தேசம் கிடையாது. லோத்தையும் சொத்தையும் மனைவியும் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் அவனை காப்பாற்றும்படியான ஒரு கிருபையை கொடுக்கிறார். லோத்தை காப்பாற்றும்படியான ஒரு கிருபை, அவனை மீட்டு வரும்படியான ஒரு கிருபை அவனுக்கு கொடுக்கிறார். அவனை காப்பாற்றுதல் வாழ்க்கையில பாருங்க, கடவுளுடைய செயலை பாருங்க. கடவுள் செயலின் ரகசியம் இதான். அவனுடைய எப்படியெல்லாம் அவனை மாற்றுறார், எப்படி இருந்து ஒரு மனுஷனை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் பாருங்க. அவன் பிடிச்சிட்டு வரான், அங்க சாலைமீன் ராஜா சோதோமீன் ராஜா இருக்கான், ரெண்டு ராஜாக்கள் இருக்கிறாங்க. யார் இடத்துல அவன் போறான் அப்படின்னு சொன்னா, சாலைமீன் ராஜாட்ட தான் போறான். அவனை வணங்குறான். சோதோமீன் ராஜா பணத்தையும் ஆசையும் பொருளையும் அவன் பார்க்கல, அவன் சாலைமீன் ராஜாவை அவன் பார்க்கிறான். அவனை வணங்குகின்றான். 12 அதிகாரத்திலிருந்து 21 அதிகாரம் வரைக்கும் நீண்ட பொறுமை உள்ள ஒரு வாழ்க்கை. வாக்கு திட்டம் செய்த குழந்தையை எப்ப பெறான்? 21 அதிகாரத்தில் பெறான். 25 வருட காலமாக அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான் அந்த குழந்தைக்காக. கர்த்தரனுடைய வாழ்க்கையில பொறுமையை கற்றுத் தருகிறார். 18:23 லோத்தை பிடிச்சிட்டு போயிடாங்க. கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த லோத்தோடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு என்னைக்கு போனானோ அங்க சோதோமுக்கு போய் சோதோமுல இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவனோட சண்டை போட்டுட்டு தான் போனான். அவனை பிடிச்சிட்டு போனா அவனை காப்பாத்தி கொண்டுட்டு வரான். அவன் இவனோட சேர்ந்து வாழணும் விருப்பப்பில் திருப்பி நான் என் ஊருக்கே போறேன்னு போயிட்டான். அவனை காப்பாற்றுக்கிறான். இப்ப ஆண்டோர் தேசத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு. இப்ப அவனுடைய வாழ்க்கையில அவனோட சேர்ந்து வாழவே விருப்பம் இல்லாத அந்த மனுஷனுக்காக இந்த இடத்துல ஜபத்துல ஒரு போராடுகின்ற ஒரு மனிதன் பரிசுத்தமாகுதல் இதுதான். அவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு ஜெப மனிதனாக ஜெப வீரனாக தேவனுக்கு முன்பாக நின்று பரிந்து பேசுகின்ற ஒரு வாழ்வு. எப்படிப்பட்ட வாழ்க்கை தேவன் மாற்றிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. வாழ்க்கையினுடைய மாற்றம். அடுத்ததாக அவன் வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 22 குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பல போராட்டம். அவனுக்கு பல போராட்டத்துல ஆகாரத்தையும் ஒரு பிள்ளைய பெற்றுதான் பாவம் பண்ணிட்டான் மனைவி பேச்சை கேட்டு. இப்ப திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளை இல்லை உனக்குன்னு ஒரு சந்ததியை நான் தருவேன்னு சொல்லி சொல்றாரு. 22 ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளைய கொண்டு போய் பலியிடு அப்படிங்கிறார். பலியிடுங்கிறார் ஆண்டவர். எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 12 பையன். அந்த வசனம் சொல்லுது, ஒரே குமாரன் நேசகுமாரனை கொண்டு போய் பலியிடு மோரியா மலையிலங்கிறார். அப்பதான் அந்த பரிசுத்தம் ஆகுதல் அங்கு அந்த பூரணப்பட்டதை நம்ம பார்க்கணும். அவன் அழைச்சிட்டு போறான் தன்னுடைய மகனை பலியிட முடியாது. எவ்வளவு ஞானமாய் தேவன் ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தத்தை கொண்டு வர்றாரு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் மாத்துறார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு குணங்களையும் கடவுள் மாத்துவார். கடவுள் மாத்தாம விடவே மாட்டார். கடவுள் நம்மளை மாத்தலாம பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். அது வரைக்கும் நம்மளோட ஆண்டவர் போராடுகின்ற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை குறித்த உணர்வை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாவத்தை வெறுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பொறுமையை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். அதற்காக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆண்டவர் தனது கையில எடுத்து, ஆண்டவர் ஞானமாய் என்னை பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக அழைத்துக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர் யோசிப்பாரு. ஆண்டவர் ஒரு தேவபக்தியான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றப்ப, அந்த தேவபக்தியான மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்தமான வாழ்க்கை. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப அந்த பரிசுத்தமாகுதல் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, நீ போயின்மெண்ட்டுக்கு பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் பாவம் செய்யாம இருக்கிறதுக்காக ஆண்டவர் வேதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்துல அநேக மாதிரிகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு குணாதிசயமும் நான் படிக்கிறப்ப, தேவன் எப்படி பாவமான மனிதனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அவனை தொடர்ந்து பரிசுத்தம் படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய நோக்கமே நான் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான். நீங்களும் நானும் எப்படி பரிசுத்தமாயிருக்கிறோம்? இந்த காலை நேரத்துல நீங்க உங்களை சிந்திச்சு பாருங்க, நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறேன்? உங்கள் வாழ்க்கையில நடக்கிற அனைத்து காரியங்களும் உன்னை பரிசுத்தமாக்குவதற்காக, நீ உன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்காக. கடவுளுடைய நோக்கம் நீ பரிசுத்தமாகணும். கடவுளுடைய நோக்கம் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். கடவுளுடைய நோக்கம் நீ எவ்வளவு பலவீனன்னு தெரிஞ்சுக்கணும். கடவுளுடைய நோக்கம் நீ எவ்வளவு பாவம்னு தெரிஞ்சுக்கணும். நீ எவ்வளவு நீ கடவுளுடைய நோக்கம் நீ எப்படி பாவத்தோடு விளையாண்டு கொண்டிருக்கிறங்கிறத புரிஞ்சுக்கணும். அவைகளிலிருந்து உன்னை விடுவித்து காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் பஞ்சத்தை அனுப்பினார். தேவன் பாதுகாப்பின்மையை அனுப்பினார். அவன் வாழ்க்கையில் வெறுமையை அனுமதித்தார் தேவன். எல்லா நோக்கம் என்னன்னா, ஒரே ஒரு கோல் தான், நீ பரிசுத்தமாக வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை குறிச்சு நீ பார்த்துட்டு இருக்கீங்க. யாரையும் திருத்தணும்னு நினைக்காதீங்க. யாரையும் திருத்த முடியாது. கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க, வேதத்துல ஒவ்வொரு குணாதிசயத்தையும் படிச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் ஆண்டவரின் வாழ்க்கையில இடைப்படுகிற ஒவ்வொரு நிகழ்வுகள் உட்காந்து யோசிங்க, ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கேன் வாழ்க்கையில, ஏன் குடும்பத்தில் இப்படி நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த நிகழ்ச்சி எனக்கு எதுக்கு, இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னு சொல்லி நீங்க ஆழமா ஆராயும் பொழுது தேவன் அது மூலமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய நேரத்துல கடவுள் பேசுறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கவே தெரியாது, அதை வந்து தப்பா இந்த உலக சிந்தனையோட நம்ம சிந்திச்சு பார்ப்போம். உலக சிந்தனையோட சிந்திக்காத, வேத சிந்தனையோட சிந்திச்சு பார், ஏன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், வாழ்க்கையில உபத்திரப்படுற நீ, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டத்தை நீ யோசிச்சு பார்க்கிறப்ப தேவன் இதை உனக்கு அனுமதிச்சிருக்கிறார், தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார், நீ பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான். ஏன் அப்படின்னு சொன்னா அப்பதான் நான் அவரோட போய் வாழ முடியும். அந்த பரிசுத்த தேவனோடு இணைந்து கொண்டு நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு இந்த உலகத்துல என்னை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த பரிசுத்த தேவனோடு இணைத்துக் கொள்வதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழிமுறை தான் இன்னைக்கு இந்த உபத்திரவங்களும் பாடுகளும். ஆக உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனை நோக்கிப்பார், சிலுவையை நோக்கிப்பார், வேதத்தை நோக்கிப்பார், வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்த மனிதனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார், அப்பதான் அந்த பரிசுத்தமாகுதல் எனக்கு நடக்கும். தேவன் உன்னை அழைத்தது எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தரா இருங்க. இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளோட பேசுறது ஒரே ஒரு விஷயம் தான் பேசுற, நீ பரிசுத்தமாகணும், நீ பரிசுத்தமாகணும். ஏன்னா நான் பரிசுத்த ஜாதி, பரிசுத்த வித்து எனக்குள்ள இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த திரித்துவ தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இந்த உலகத்துல என்னை பார்க்கிறப்ப ஜனங்கள் என்னை பரிசுத்தத்தோடு பார்க்கணும், என்னுடைய பாவத்தையும் என்னுடைய குறையும் பார்க்காம என்னை பரிசுத்தமா பார்க்கறதற்காக என்னை தேவன் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அனுமதித்து என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் தேவ பக்தியான ஒரு மனுஷன், பரிசுத்தமா வாழும்படியாக அழைக்கப்படுகிறான். பரிசுத்தத்தை நோக்கி செல்வோம், பரிசுத்தத்தை நோக்கி நடப்போம், பரிசுத்தமாக வாழ்வோம். நான் பரிசுத்தராகிய நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே தேவபக்தியான மனிதன் பரிசுத்தமாக வாழ கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.